وعلى سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لا ينهاكم الله عن الذين لم يقاتلوكم في الدين ولم يخرجوكم من دياركم أن تبروهم وتقسطوا إليهم إن الله يحب المقسطين. صدق الله مولانا العظيم. அல்லாவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு தஆலா ஈமான், இஸ்லாம், எஹ்சான், தக்வா என்ற இந்த அல்லாஹ் விரும்பக்கூடிய தன்மைகளுடன் எங்களை வாழ செய்திருக்கிறான். ரமதானுடைய நோன்பின் மூலமாக தக்வாவை அடைய விரும்பும் முஸ்லிம்களாக இருக்கும் நாம், ஈமானையும் யக்கீனையும் தக்வாவையும் சபரையும் அடிக்கடி பேசிக்கொள்கிறோம், பரிமாறிக்கொள்கிறோம். இலங்கை வாழ் முஸ்லிம்கள் எண்ணிக்கையில் சிறுபான்மையினராக வாழ்ந்து வருகிறார்கள். பெரும்பான்மை சமூகம் ஈமான், இஸ்லாம், தக்வா, யக்கீன் என்ற இந்த வார்த்தைகளை, இந்த அடிப்படைகளை தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். முஸ்லிம்களாகிய நாம் பாடசாலைகளில், பல்கலைக்கழகங்களில் ஒன்றாக பணிபுரிபவர்களாக அல்லது பல சந்தர்ப்பங்களில் பல இடங்களில் வியாபாரம், மற்ற கொடுக்கல் வாங்கல், அக்கம் பக்கத்து வீட்டார்கள் என்று பல அடிப்படைகளிலும் நாம் சேர்ந்து வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். நமக்கு நிர்பந்தமான சூழ்நிலைமைகளில் நெருக்கமாக வாழ வேண்டிய நிலை இருந்து வருகிறது. அவர்களுடன் வைபவங்கள், பொது நிகழ்ச்சிகள் போன்றவற்றில் சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. ஆகவே ஒதுங்கி வாழ்வது சாத்தியமானதல்ல. ஒரு முஸ்லிம் இஸ்லாத்தை சரியாக எடுத்து நடப்பதன் மூலமாக எங்கு வாழ்ந்தாலும் அவர் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள், ஈமானிய அடிப்படைகள், இபாதத்துகள், ஹராம் ஹலால் போன்ற விடயங்கள் அனைத்தும் மிக முக்கியமானவைகளாகும். விசுவாசம் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும், வணக்க வழிபாடுகள் இபாதத்துகளாக இருந்தாலும், கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும், தன்னுடைய கலாச்சாரம் என்று அமையக்கூடிய சகல விஷயங்களிலும் முஸ்லிம்கள் மிக பேணுதலாக இருந்து வருவது மிகவும் அவசியமாகும். முஸ்லிம்கள் ஈமான், தக்வா, இஸ்லாம், தவக்குல், யக்கீன் என்ற விஸ்வாசம், ஏகத்துவம், அல்லாவின் மீது பொறுப்பு சாட்டுவது, வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவது, ஹலால் ஹராமை பேணிக் கொள்வது, இல்லற வாழ்க்கை அல்லாஹ் விரும்பும் விதத்தில் நடத்துவது, இப்படி ஏராளமான காரியங்களில் முஸ்லிம்கள் ஈடுபடுவது, இது ஒரு வகையின் வழிகாட்டலா. தன்னுடைய மனஇச்சையில் எதையும் செய்வதென்பது அல்ல. மா கலக்துல் ஜின்னவல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனித ஜின்களை படைத்திருக்கும் நோக்கம் அல்லாஹுடைய திருப்பொருத்தம் என்ற காரணத்தினால் இவர்கள் அல்லாஹுடைய கட்டளைகளை முன்வைத்து செயல்படுவது அவசியமாகும். இது ஒரு துவேஷமாகவோ அல்லது இது ஒரு மனோச்சையாகவோ அல்லது இது மனிதர்களால் ஏற்கப்பட்ட ஒரு சட்டமாகவோ அல்ல, இது அல்லாவினால் வகுக்கப்பட்ட சட்டம் என்பதை அந்நியர்களுக்கு புரிய வைப்பது மிக அவசியமாகும். இந்த அடிப்படையை எப்பொழுது புரிந்து கொள்வார்களோ, மாற்று மத சகோதரர்கள் நிச்சயமாக இந்த இஸ்லாமிய கட்டுப்பாட்டை மதிப்பார்கள், கண்ணியப்படுத்துவார்கள். அவைகளுக்கு அவர்களும் முதலம் கொடுத்து முஸ்லிம்களுக்கு நல்ல அமைப்பையும் ஏற்பாடுகளையும் பல சந்தர்ப்பத்தில் செய்து கொடுத்ததை பல நாடுகளில், குறிப்பாக இந்த நாட்டு வாழும் பெரும்பான்மை சமூகம், குறிப்பாக பௌத்த சகோதரர்கள் மூலமாக நாம் இதை காணக்கூடியதாக இருக்கிறது. எங்கு வாழ்ந்தாலும் இஸ்லாத்தின் போதனைகளை முழுமையாக கடைபிடித்தல் ஒரு முஸ்லிமின் நோக்கமாகும். முஸ்லிம் அடைய வேண்டிய குறிக்கோள்களில் இஸ்லாத்தின் விளிமங்களை அறியுவதுடன் மற்றவர்களுக்கு அறிய செய்வதும் ஒரு முஸ்லிமுடைய அடிப்படை கடமையாகும். இஸ்லாமிய ஒழுக்க விளிமியங்களை கடைபிடிப்பதன் மூலம் பிறரது மனதை வெல்ல முயற்சிக்க வேண்டும். அத்தோடு இஸ்லாம் பற்றி தப்பபிப்பிராயங்களை நீக்குவதற்கும் ஒரு முஸ்லிம் முயற்சி எடுக்க வேண்டும். ஒரு நாட்டில் வாழும் பொழுது அந்த நாட்டின் முன்னேற்றத்திற்கு இயன்றவரை பங்களிப்பு செய்வது ஒரு முஸ்லிமுடைய ஒரு கடமையாக இருக்கு. நாட்டு நலனின் பற்றுடன் நடந்து கொள்வதும் ஒரு முஸ்லிமுக்கு சிறந்த பண்பாக இருக்கிறது. எந்த ஒரு உரிமையை பெறுவதற்கு கடமைகள்ல கவனமாக இருந்தால் நிச்சயமாக அந்த உரிமைகளை பெறுவது லேசாக இருக்கும். பிறரது மனதை புண்படுத்தாமல், உபத்திரம் செய்யாமல் வாழ்வதுதான் ஒரு முஸ்லிம் என்ற ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானி வதி என்று சொல்லியிருக்கிறார்கள். நாம் பல மதங்களுடன், பல மக்களுடன், பல கொள்கை உள்ளவர்களுடன் சேர்ந்து வாழும் பொழுது நம்மத்தியில் நல்லுறவை எப்பொழுதும் வளர்க்க வேண்டும். அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா, அதனுடைய சமூக சேவைக்குழு, ஃபத்வா சேவைக்குழு போன்ற குழுக்களின் முயற்சி, ஆராய்ச்சி, இந்த நாட்டுடைய எதிர்காலத்தின் தேவை, இவைகளை முன்வைத்து ஒரு சில முக்கியமான வழிகாட்டல்களை, ஒழுங்கு முறைகளை கடைபிடிக்கும்படி இலங்கை வாழ் முஸ்லிம்களுக்கு வேண்டிக் கொள்கிறது. இது ஒரு முக்கியமான கவனத்துக்கு எடுக்கப்பட வேண்டிய விஷயம். நாம் இந்த நாட்டில் பொது வைபவங்களில் கலக்கக்கூடிய நேரங்களில் தேசிய கீதம் இசைக்கப்படுவதும் எழுந்து நிற்பதும் நாட்டின் சம்பிரதாயம் என்பதால் அது கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்பதை ஜமியத்துல்லமாவுடைய ஃபத்வா குழு, சமூக சேவை குழு விரும்புகிறது. பிற சமயத்தவர்கள் பள்ளிவாசலுக்குள் வர வேண்டும் என விரும்பும் பட்சத்தில், அல்லது நாம் அவர்களை அழைக்கும் பட்சத்தில், மரியாதையுடன் நடந்து கொள்ளும்படி அவர்களை நாம் வேண்டலாம். ஆண்கள் பெண்கள் பேண வேண்டிய ஷரியா சட்டங்களை அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது. நாம் பல சமூகங்களுடன் சேர்ந்து வாழும் பொழுது இந்த நிலைப்பாடு வருகிறது. அல் ஹிவார் என்ற டயலாக், மாற்று மதத்தவர்களுடன் நாம் எப்படி உரையாடி பேசி நம்முடைய விஷயங்களை அவர்கள் வழங்குவதும், அவர்களுடைய விஷயங்களை நாம் புரிந்து கொள்வதும், இதை கொண்டுதான் ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ள முடியும். பிற சமயத்தவர் கொண்டாடும் மதச்சார்பற்ற மகிழ்ச்சிகர நிகழ்ச்சிகளின் போது அவர்களை வாழ்த்துவதோ, அவர்களுக்கு அன்பளிப்புகளை வழங்குவதோ தவறல்ல. ஆனால் பிரயோகிக்கப்படும் வாசகங்கள் மத நம்பிக்கைகளுடன் சம்பந்தப்பட்டிருக்கலாகாது. எப்பொழுதும் பிற சமயத்தவர்களோடு மத சார்பற்ற மகிழ்ச்சிகர நிகழ்வுகளில் கலந்து கொள்வதை இஸ்லாம் எந்த தடையும் நமக்கு விதிக்கவில்லை. ஏராளமான புது வீடு செல்வது, அவர்கள் ஒரு கடை திறந்து கொள்வது, அவர்களுடைய ஒரு திருமண வைபவம், அல்லது அவர்களுடைய கஷ்ட நஷ்டமான நேரங்கள் பலதும் இருக்கிறது. மனித நேயத்தை அடிப்படையாக வைத்து, ஒரு நாட்டு பற்றுள்ளவர் என்ற விஷயத்தை அடிப்படையாக வைத்து ஒரு முஸ்லிம் வாழும் பொழுது அதுக்கென்று சில கடமைகள், சில வழிகாட்டல்கள் இஸ்லாம் நமக்கு வகுத்து தந்திருக்கிறது. மனித நேயத்தை பாதுகாக்குமாறு அல்லாஹு தஆலா வலியுறுத்தி இருக்கிறார். மனித நேயம் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. கர்ரம்னா பனி ஆதம் என்ற குர்ஆன் ஆதமுடைய சந்ததிகளை, குழந்தைகளை கண்ணியப்படுத்தியிருக்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற மதத்தவர்களை மிக கண்ணியத்துடன் நபியவர்கள் நடத்தியிருக்கிறார்கள், நடத்தும்படியாக சொல்லியிருக்கிறார். பிற சமய நோயாளிகளை நோய் விசாரிக்க செல்வது, துன்பங்களின் போது ஆறுதல் கூறுவது, மரண வீடுகளுக்கு செல்வது, அவர்களுக்கு உதவுவது என்பது என்பன அனுமதிப்பதுடன் வரவேற்கத்தக்கதாகும். இவைகள் மார்க்கத்தில் அனுமதி மட்டுமல்ல, நன்மைகளை தருகிறது. இருப்பினும் மத கிரியைகளில் ஈடுபடுவதும், இஸ்லாத்துக்கு புறம்பான வார்த்தைகளை புரோகிப்பதும் கூடாததாகும். நம்மிடத்தில் நமக்கு தாராளமாக நாம் அவர்களுடைய மதசார்பற்ற மகிழ்ச்சிகர நிகழ்வுகளில் கலந்து கொள்வதில் எந்த தடையும் கிடையாது. ஆனால் ஒரு முஸ்லிம் பேண வேண்டிய வார்த்தைகள் இருக்கிறது, அதே நேரத்தில் செய்யக்கூடாத சில செயல்கள் இருக்கிறது. ஒவ்வொரு முஸ்லிமும் இதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சமூகத்தில் இந்த விஷயங்களை செயல்படுத்துவது லேசாக இருக்கும். அடியான் தன்னுடைய இறைவனை படைத்த ரப்பை திருப்திப்படுத்துவதுதான் மிக மேலான ஒரு பணியாக இருக்கிறது, கடமையாக இருக்கிறது. எமல்து மகிழ்ச்சிகரமான துக்ககரமான நிகழ்வுகளை முன்மாதிரியானதாக ஆக்குதல் வேண்டும். எமது திருமண மற்றும் வைபவங்களுக்கு அவர்களை அழைப்பதும் அவர்களது வைபவங்களுக்கு நாம் செல்வதும் அனுமதிக்கப்பட்டதாகும். ஆனால் மது பரிமாற்றுவது, ஆடல் பாடல், பெண்களுடன் வரையறையின்றி நடப்பது போன்ற நிகழ்வுகளை நாம் முற்றாக தவிர்ப்பதுடன் அப்படியான இடங்களை முற்றாக தவிர்க்க வேண்டும். இஸ்லாமிய ஷரியாவின் நெறிமுறைகள் பற்றி முன்கூட்டி அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். நாம் ஏன் இந்த விடயத்தினால் தடுக்கப்பட்டிருக்கும்? ஒரு நாட்டு சட்டம் அல்ல இது, சவுதி அரேபியாவுடைய, குவைத்துடைய, கத்தருடைய சட்டம் அல்ல இது, அல்லாஹுடைய சட்டம். அல்லாஹுடைய சட்டத்தை பேணி நடப்பது, அல்லாஹ்வினால் வகுக்கப்பட்ட சட்டங்களை பேணி நடப்பது மிக முக்கியமாகும். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒருவர் ஒரு முஸ்லிம் சகோதரிடத்தில், ஒரு ஆசான் ஏன் பள்ளியறைச்சி ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கேள்வி கேட்டார். அவர் அதுக்கு பல காரணங்கள் சொன்னார். அது அசுத்தங்களை சாப்பிடுகிறது, அது தன்னுடைய தாயென்று பாராமல் அதனுடனும் உடனுறவு கொள்கிறது. இதுக்கு இறுதியாக முஸ்லிம் சகோதரர் சொன்னார், இது அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்ட. அப்பொழுது அந்த பிற மத சகோதரர் குறிப்பிடுகிறார், முற்கூட்டியே இந்த காரணங்களை சொல்லாமல் நீங்கள் இந்த விடயத்தை அல்லாஹ்வினால் இது தடுக்கப்பட்டது என்று சொல்லியிருந்தால் நான் அதை ஏற்றுக்கொண்டிருப்பேன். பொதுவாக இயற்கையில் அல்லாஹு தஆலா மனிதர்களிடத்தில் இந்த பண்பாடுகளை வைத்திருக்கிறார். இந்த அடிப்படையை குல்லு மௌலூதின் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம், ஒவ்வொரு குழந்தையும் இஸ்லாமிய ஃபித்ரத்துடன், அந்த இயற்கை தன்மைகளுடன் தான் பிறக்கிறது. சூழல் தான் அவர்களை மாற்றிருக்கிறது. சரியான முறையில் தன்னுடைய வார்த்தைகளாலும் செயலாலும் அன்பாலும் இதை புரிய வைத்தால் நிச்சயமாக இந்த தீனை புரிவது யாருக்குமே கஷ்டமாக இருக்க மாட்டார். யாரை அல்லாஹு தஆலா தடுத்து விட்டானோ, யாருக்கு அல்லாஹு தஆலா ஹிதாயத்தை நாடவில்லையோ, அவர்களை தவிர மற்றவர்கள் இதை புரிந்து கொள்வது லேசாக இருக்கும். பதருடைய யுத்தத்தில் அல்லாஹு தஆலா ஒரு சொற்ப எண்ணிக்கையில் உள்ளவர்கள் தான் விரோதிகளாக காட்டப்பட்டார்கள். பதருடைய யுத்தத்தில் விரோதிகள் தரப்பில் இருந்த அபூஜஹல், உத்பா, ஷேபா போன்றவர்களுடைய எண்ணிக்கை, அவர்களுடைய முடிவை அது 14 எண்ணிக்கை உள்ளவர்களாக காட்சியளிக்கிறார்கள். அவர்களுடைய இறப்புக்கு பிறகும் மிக மன வருத்தத்துடன் அவர்களுடன் பேசிய வரலாறையும் நாம் படிக்கலாம். அதே நேரத்தில் ஏராளமான அபூ தாலிபை போன்ற உள்ள சிந்தனையாளர்களும் இருந்த ஹக்கீம் இப்னு ஹிசாம், சல்மான் ஃபாரிஸ், அபூதர் கஃபாரி ரழியல்லாஹு அன்ஹும் போன்ற சஹாபாக்கள் மிக நிதானமான போக்குள்ளவர்களாக இருந்த காரணத்தினால் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஹிதாயத்தை நசிவார். அதனால் பிற மதத்தவர்களுடன் பழகக்கூடிய நாங்க இந்த நாட்டில் பல விஷயங்கள்ல நாம் ஒன்று சேர்ந்து நாட்டுடைய முன்னேற்றத்துக்கு பாடுபடுவதுடன் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுப்புடன் நடந்து கொள்வது அவசியமாகும். மிக பிரதானமாக நம்முடைய விசுவாசம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வணக்க வழிபாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயம், அல்லது நம்முடைய கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட விஷயம், இவைகளை நாமும் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கும் இதை நாம் தெரிய வைக்க வேண்டும். உல்ஹையா, அகீகா, இறைச்சிகள், மாமிசங்கள், அயல் வீட்டார் அல்லது நண்பர்கள் பிற சமத்தவராக இருக்கும் பட்சத்தில் தனக்கு கிடைப்பதை தாராளமாக கொடுக்க முஸ்லிம்களுக்கு முன்னுரிமை வழங்குவதே சிறப்பானதாகும். அகீகாவும் உல்ஹையாவும் அல்லாத ஒரு மனிதன் தான் வாங்கி கொடுப்பதோ அல்லது இந்த மாமிசத்தை வேறொரு வகையில் ஒரு தர்மமாக கொடுப்பதோ இஸ்லாம் அதுக்கு தடை விதிக்கவில்லை. உல்ஹையா என்பது, அகீகா என்பது ஒரு சிறப்பான ஒரு அமலாக இருக்கிறது. அதை செய்யும் பொழுது இந்த நாட்டில் பெரும் சமூகத்தவர்களுடைய சில அனுஷ்டானங்களுக்கு அது மாற்றமானதாக அமைவதை நாம் மிக வேண்டுதலாக பேணிக் கொள்ள வேண்டும். மற்றவர்களுடைய நம்பிக்கைகளை நாம் புண்படுத்தாமல், அவர்களுடைய உள்ளங்களை நாம் நோவிக்காமல் இவைகளில் ஈடுபடுவதுதான் சால சிறந்ததாகும். எப்பொழுதும் பிற சமயத்தவரது நம்பிக்கைகள் மற்றும் கிரைகளுக்கு உதவுவதற்கு பதிலாக அவர்களது ஏழைகள், அநாதைகள், விதவைகள், அங்கவினர், நோயாளிகள் போன்ற தேவையுடையவர்களுக்கான உதவிகளை செய்ய நாம் முன்வர வேண்டும். பொது சிரமதானங்கள், வைத்தியசாலைகள் நிறுவது, சூழலை சுத்தம் செய்வது, மடங்களை நிறுவது போன்றவற்றிற்கு உதவலாம். இதன் மூலம் அல்லாவிடமிருந்து நற்கூலி கிடைப்பதுடன் சமூகங்களிடையிலான நல்லுறவு வளர்க்கப்படலாம். பிற சமயத்தவர்களது தேவைகளை நாம் உணர்ந்து செயல்படுவதுதான் ஹதரத் ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த நன்மாராயமாகும். ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் அலைஹி வஸல்லம் அவர்களை இஸ்லாம் அறிமுகமாகுவதற்கு முன்பு திருமணம் செய்தார்கள். நபி அவர்களுக்கு 25 வயதாக இருந்தது. அந்த நேரத்தில் ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் அலைஹி வஸல்லம் அவர்களை 15 வருஷமாக கண்டு வந்தார்கள். 40 வயதில் இஸ்லாம் தீன், வஹி, ஈமான் அறிமுகமாகிறது. மா குந்த தத்ரி மல் கிதாபு வலல் ஈமான், ஈமான் அல்லாஹுடைய வேதம் என்னவென்று தெரியாமல் இருந்த உங்களுக்கு அல்லாஹு தஆலா இதை பற்றி அறிமுகப்படுத்தினான். அல்ஹம்துலில்லாஹ், ரசூல் அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். அம்மா பினியமத்து ரப்பிக்க ஃபஹத்திஸ், அல்லாவினால் வழங்கப்பட்ட இந்த மாபெரும் ஞாமத்துக்கு நபி அவர்கள் பெரிதும் நன்றி செலுத்துகிறார்கள். அந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறந்த தன்மையாக ஹதரத் ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கண்டது, இன்னக்கல ஸ்தஸில் ரஹம் வ தஹ்மிலுல் கல் வ தக்ஸிபுல் அவ் துக்ஸிபுல் மஅதும் வ துஈனுல் அனா பில் ஹக். நபி அவர்களிடத்தில் இருந்த இந்த சிறப்பம்சங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபடவில்லை, அதை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொண்டார்கள். அதே நேரத்தில் அவர்கள் நடந்து கொண்ட விதம், இனபந்துகள் அது எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், அவர்கள் முஷ்ரிக்கீன்களாக இருந்தார்கள், அவர்களை எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவர்ந்தார்கள், அவர்கள் அல் அமீன் என்று நபி அவர்களை போற்று புகழும் அளவுக்கு நம்பிக்கையை நபி அவர்கள் நம்பிக்கையானவர்களாக இருந்து காட்டினார்கள். பிறருடைய சிரமம் கஷ்டங்களில் பங்கெடுத்தார்கள், நோயாளிகளுக்கு பாடுபட்டார்கள், விதவைகள் யத்தீம்களுக்காக உதவி செய்தார்கள். ஆக பல சமூகங்களுடன் சேர்ந்து வாழக்கூடிய நாம் இந்த அடிப்படைகளை நாம் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். ஒரு ஏழை, ஒரு அநாதை, ஒரு விதவை அக்கப்பக்கத்து வீட்டில் இந்து சகோதராக, பௌத்த சகோதராக, கிறிஸ்த சகோதராக, சகோதரிகளாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு நாம் இந்த உதவியை செய்வது மூலமாக நிச்சயமாக உள்ளங்களை நாம் வெல்வதற்கு இது காரணமாக அமையலாம். எப்பொழுதும் பிற சமயத்தவரது மத வைபவங்களுக்கோ, வழிபாட்டு தலங்களுக்கோ, சிலைகள் கட்டவோ நிதியுதவி வழங்குவது நம் மார்க்கத்தில், தீனில், ஷரியத்தில் தடை செய்யப்பட்டதாகும். அவர்கள் உதவி கேட்கும் பட்சத்தில் என்ற வரை இந்த மேல் குறிப்பிட்ட விஷயங்களுக்கு நாம் நேரடியாக உதவி செய்வது, அதனுடைய பாரதூரம் பற்றியும் இஸ்லாத்தின் நிலைவாறு பற்றியும் அவர்களுக்கு மிக அழகாக, பண்பாக விளங்கு வைப்பதன் மூலமாக, எப்பொழுது நாம் மனிதநேயத்தின் அடிப்படையில் உதவி செய்து மார்க்க தடுத்த விஷயங்களை அவர்களுக்கு நாம் முன்வைக்கும் பொழுது நிச்சயமாக அவர்கள் இந்த விடயங்களை புரிந்திருக்கிறார்கள், புரிந்து கொண்டிருக்கிறார்கள், எதிர்காலத்திலும் இதை சிறப்பாக புரிவார்கள். எங்களுடைய ஈமானுடைய நம்பிக்கையும் நாம் ஒரு விஷயத்தை அழகான முறையில் பண்பாக விளங்க வைப்பது, ஃபிரௌனுக்கு போய் மார்க்க பிரச்சாரம் செய்யக்கூடிய மூசா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கூல அலஹு கௌலன் லெகினா, மிருது வார்த்தைகளை உபயோகிக்குமாறு அல்லாஹ் தஆலா பணித்திருக்கிறார். குர்ஆன் இந்த அடிப்படையை வலியுறுத்துகிறது. அல்லாஹ் துஜாதுல் அஹ்லல் கிதாப் இல்லா பில்லதி அஹ்சன், மாற்று மதத்தவர்கள் இன்னும் வேதமுடையவர்களுடன் நீங்கள் விவாதிக்கக்கூடிய பேச்சுவார்த்தை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கு அழகான முறையை கையாள வேண்டும் என்று மார்க்கம் நம்மை பணிக்கிறது. அதனால் எப்பொழுதும் நாம் இந்த விஷயத்தில் ஈடுபடும் பொழுது மிகவும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு முஸ்லிம்கள் தமது கட்டடங்களை வாடகைக்கு விடுவது அனுமதிக்கப்பட்டதாகும். ஆனால் பாவமான காரியங்கள் அங்கு இடம்பெறும் என தெளிவாக தெரிந்தால் அவ்வாறு செய்ய முடியாது. மது விற்பனை, சூதாட்டம், வட்டிக்கடை, வங்கி போன்றவற்றிற்காக வாடகைக்கு விடலாகாது. இது யாரும் முரண்படும் ஒரு விடயம் அல்ல. ஒரு அழகான மனித உரிமைகள் இருக்கிறது. ஷரியா மார்க்கத்துடைய சில அனுஷ்டானங்கள் இருக்கிறது. அவைகளை பேணி நடப்பது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கடமையாகும். பிற சகோதரர்களுடன் சேர்ந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கல் வாங்கல் செய்திருக்கிறார்கள். கூட்டு பங்காளிகளாக சில வியாபாரங்களில் ஈடுபடுத்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் ஈடுபடுவதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிருக்கிறார்கள். அதனால் அன்பார்ந்த முஸ்லிம் சகோதரிகளே, தாய்மார்களே, முஸ்லிம்கள் அல்லாதவர்களுக்கு நாம் எந்தெந்த அடிப்படையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற சில வழிகாட்டல்கள் இது. இவைகளை எந்த அளவுக்கு நாம் பேணுவோமோ அது மிக புரோஷனமாக வெற்றிகரமாக அமையும். முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழும் பிரதேசங்களில் குத்பா பிரசாங்கங்கள், ஒன்று கூடல்கள், பயான்கள், முஸ்லிம்களது பொது நிகழ்ச்சிகள் என்பவற்றுக்காக ஒளிபரப்புகளை பாவிக்கும் போது சட்டத்தை பேணி நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக பாடசாலைகள், காரியாலயங்கள், மருத்துவமனைகள் போன்றவற்றிற்கு அருகில் ஒலிபெருக்கு பாய்ப்பினை குறைக்க வேண்டும். எந்த சந்தர்ப்பத்திலும் ஒலிபெருக்குகள் மூலம் தொழுகைகள் ஒலிபரப்புவதை தவிர்த்தல் வேண்டும். நாம் நம் நாட்டில் ஏற்பட்ட ஒரு பெரிய சோதனை தான் இந்த ஒலிபெருக்கு பாவனைக்கு ஏற்பட்ட சோதனை. இது நமக்கு மிக சுதந்திரமாக அனுபவிப்பதற்குரிய சந்தர்ப்பங்கள் இருந்தன. ஆனால் நாம் நடந்து கொண்ட விதம் நம்மத்தியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் பெரிய பாரதூரத்தை ஏற்படுத்திவிட்டது. அதனால் எங்கு இதை பாவிப்பதாக இருந்தாலும் ஒரு சட்டத்தை பேணி மிக ஒழுக்கத்துடன் எந்த அளவுக்கு தேவை இருக்குமோ, ஒலிபரப்புடைய இந்த அதான் சட்டமாக இருந்தாலும் தேவைக்கேற்ப முறையாக பயன்படுத்திக் கொள்வது, இரவு நேரங்களுடைய அந்த வலிவுகளை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது. முஸ்லிம்கள் அல்ஹம்துலில்லாஹ் தொழுகையுடைய நேரங்களை அவர்கள் அறிந்து மஸ்ஜிதுக்கு வரதான் செய்கிறார்கள். இந்த ஒலிபெருக்கு மூலமாக தான் மஸ்ஜிதுக்கு வருகிறார்கள் என்பதல்ல. மஸ்ஜிதுக்கு வருவது என்பது அது ஈமானிய ஒரு உணர்வோடு தான் வருகிறது. இவைகளை பயத்துக்காக குறிப்பிடுகிறோம் என்பது அல்ல. இஸ்லாமிய அடிப்படைகளை மையமாக வைத்துதான் ஜமியத்துல்லமா இதை வழிகாட்டுகிறது. ஒருவர் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கூட வீட்டில் குர்ஆனை ஓதுவதை, இவர் ஓதுவது குர்ஆன் தான் இருந்தாலும் அவருடைய தூக்கத்தை அது கஷ்டப்படுத்தாமல் இந்த இபாதத்தை செய்ய வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணித்திருக்கிறார்கள். எந்தெந்த சந்தர்ப்பங்களில் இஸ்லாம் இந்த விஷயங்கள் வழிகாட்டிருக்கிறதோ அவைகள் நாம் கூடுதலான கவனம் எடுத்து மிக அக்கறையுடன் இவைகளில் நாம் ஈடுபட வேண்டும். பிற சமூகத்தவர்களுக்கு நாம் முன்மாதிரியாக நடந்து கொள்வதன் மூலமாக நமக்கு எந்த குறையும் வரப்போவதில்லை. முஸ்லிம் செறிந்து வாழக்கூடிய பகுதிகளில் கூட நாம் பேண வேண்டிய சில முறைகள் இருக்கிறது. அதனால் இந்த நாட்டில் நமக்கு கிடைத்திருக்கும் இந்த சுதந்திரத்தை பேணி பாதுகாத்துக் கொள்ள, எங்கு அனுமதி பெற்று இந்த காரியங்களை செய்ய வேண்டுமோ அனுமதியுடன் தான் செய்ய வேண்டும். குறிப்பாக அதான் என்பதற்கு ஒரு 3 நிமிஷம் தான் தேவைப்படுகிறது. அந்த 3 நிமிஷத்தையும் முறையாக அழகாக அதான் சொல்லக்கூடியவர்களும் அந்த இனிமையான அழகான ஒரு குரலில் அதை ஒரு அழகான முறையில் இந்த இபாதத்தை முன்வைக்க வேண்டும். தேவைக்கேற்பதான் அவைகள் பயன்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். இல்லை என்றால் பல பிரச்சனைகளை இது உருவாக்கியிருக்கிறது, பல சிரமங்களை இது ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை ஒருபோதும் நாம் மறந்துவிடக் கூடாது. அதனால் அல்லாஹ்வுக்காக இந்த நாட்டு முஸ்லிம்களுக்கு மிகவும் வலியுறுத்தி சொல்வது, உங்களுடைய தொழுகைகள் அது மஸ்ஜிதுக்குள்ள இருக்க வேண்டும். உங்களுடைய பயான்கள் தேவையான அளவு மஸ்ஜிதுக்குள்ளதான் இருக்க வேண்டும். வெளியில் அது தேவைப்படும் சந்தர்ப்பமாக இருக்கும் பொழுது, அது பெரும்பான்மை சமூகம் முஸ்லிம்களாக பெரும்பான்மை முஸ்லிம்களாக இருக்கும் சந்தர்ப்பங்களில் தேவைப்படும் பொழுது அதுக்கு நாட்டு சட்டம் ஒன்று இருக்கிறது. அந்த சட்ட விஷயங்களை பேணி எங்கெங்க எந்த முறையில் அந்த அனுமதி எடுக்க வேண்டுமோ அந்த அனுமதியுடன் தான் நாம் இந்த காரியங்களை செய்து கொள்ள வேண்டும். நாம் பெரு சமூகங்கள் முஸ்லிம்கள் ப்ரீடாமினன்ட் ஏரியா செறிந்து வாழக்கூடிய பகுதிகளில் குர்பான் அக்கீகா போன்ற நோக்கங்களுக்காகவோ அல்லது இறைச்சி கடைகளுக்காகவோ ஆடு மாடுகளை குர்பான் கொடுக்கும் போது தூரமாக அறுப்பதோடு அவற்றின் கழிவுகளை மிகவும் கவனமாக அப்புறப்படுத்த வேண்டும். மிருகங்களை இடம் விட்டு இடம் நகர்த்தும் போது மட்டுமன்றி சகல சந்தர்ப்பங்களிலும் இஸ்லாம் கூறும் அறுப்பு ஜீவ காரூண்ய விதிகளை பின்பற்றுவதோடு நாட்டின் சட்டங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலாவுடைய இறுதி தூதர் சையதுல் கௌனைன் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிருக வதையை கண்டித்திருக்கிறார்கள். ஒட்டகம் அழுது கொண்டு வந்தது, நபி அவர்கள் அதை ஆறுதல் படுத்தினார்கள். மான்குட்டி தாய் விட்டு பிரிந்ததை கண்ணீர் வடித்தது, ரசூலுல்லாஹி செல்லம் அதை புரிந்து வரிகாட்டினார்கள். அறுக்கும் பொழுது கத்தியை முன்னே வைத்து தீட்ட வேண்டாம் என்று தடுத்தார்கள். ரசூலுல்லாஹி செல்லம் அவர்களுடைய இந்த வழிகாட்டல்கள் நமக்கு மிக முன்மாதிரியாக இருக்கிறது. அதனால் நாம் சிறுபான்மை சமூகங்களுடன் பெரும்பான்மை சமூகங்களுடன் சேர்ந்து வாழக்கூடிய சந்தர்ப்பங்களில் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒழுக்கங்கள், முஸ்லிம்கள் பெரும்பான்மையினராகவோ சிறுபான்மையாக வாழும் பிரதேசங்களில் இஸ்லாம் கூறும் சுற்றாடு சுத்தம், மனித நேயம், பொதுநலம் என்பவற்றோடு தொடர்பான விதிகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். இது நாம் எந்த சந்தர்ப்பத்திலும் கடைபிடிக்க வேண்டிய அடிப்படையான ஒழுக்கமாகும். முஸ்லிம்கள் பெரும்பான்மையினராகவோ சிறுபான்மையினராகவோ வாழும் பிரதேசங்களில் இஸ்லாம் கூறும் சுற்றாடல் சுத்தம், மனித நேயம் போன்ற இந்த அடிப்படைகளை நாம் பேண் நடக்க வேண்டும். அதுதான் மிக பிரதானமான விடயம். இந்த எல்லா காரியங்களுடன் ஒரு பிரதானமான விஷயம், முஸ்லிம்கள் மாற்று மத ஆலயங்களுக்கு போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் பட்சத்தில் அங்கு அவர்களுடைய மார்க்கத்தில் உள்ள அனுஷ்டானங்கள், ஊத்தட்டுகளை ஏந்தி செல்வது, சிலைகளுக்கு முன்னால் தலை குனிவது, கை கூப்புவது, மண்டியிடுவது, விபூதி போன்ற அவர்களுக்கு என்று தனித்துவமான வழிபாடுகளில் ஈடுபடுவது முதலியவற்றை முற்றாக தவிர்க்க வேண்டும். அது பற்றி முன்கூட்டியே சம்பந்தப்பட்டவர்களுக்கு நளினமாக மனது புண்படாத வகையில் தெளிவுபடுத்த வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நாம் வாழக்கூடிய இந்த நாட்டில் 1000 வருடங்களுக்கு மேல் நாம் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை பற்றி அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள், அவர்களை பற்றி நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். சில வெளி சக்திகளுடைய முயற்சிகளினால் சந்தேகங்களும் மன வேதனைகளும் ஏற்படும் விதத்தில் ஒரு சாராருடைய முயற்சிகள் செயல்கள் அமைந்திருக்கின்றன. அதனால் முஸ்லிம்களாகிய நாம் அல்லாஹுடைய வழிகாட்டலை முன்வைத்து அல்லாஹு தஆலா குர்ஆனில் சூரத்துல் மும்தஹினாவில் 8வது ஆயத்தில் அல்லாஹு தஆலா கூறுகிறார், லா யன்ஹாகும் அல்லாஹு அனில் லதீன லம் யுகாதிலூகும் ஃபித்தீன் வலம் யுக்ரிஜூகும் மின் தியாரிகும் அம் தபர்ரூஹும் வதுக்ஸிது இலைஹிம் இன் அல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன். விசுவாசிகளே, மார்க்க விடயத்தில் உங்களுடன் எதிர்ப்பு போரிடாமலும் உங்கள் இல்லங்களிலிருந்து உங்களை வெளியேற்றாமலும் இருந்தார்களே, அத்தகையோருக்கு நீங்கள் நன்மை செய்வதையும் அவர்கள் பால் நீங்கள் நீதமாக நடந்து கொள்வதையும் அல்லாஹ் உங்களுக்கு தடுக்கவில்லை. நிச்சயமாக அல்லாஹ் நீதி செய்வோரை நேசிக்கிறான் என்ற இந்த குர்ஆனுடைய திருவசனம் மிக தெளிவாக அல்லாஹுடைய ஒரு கட்டளையை முன்வைக்கிறது. அஸ்மா பின் அபிபக்கர் ரழியல்லாஹு அன்ஹா, அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹுடைய மகளாக இருந்தார்கள். அவர்களுடைய தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் வந்த பொழுது நான் தாயுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் வினவினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல பண்புடன் நடந்து கொள்ளுமாறு கட்டளை பிறப்பித்தார்கள். ஆக எப்பொழுதும் நாம் இந்த வழிகாட்டல்களை பேணிக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் நமக்கு மாற்று மதத்தவர்களுடன் சேர்ந்திருக்கும் பொழுது இன்னொரு விடயத்தையும் வலியுறுத்துகிறது. லா துஸுப்பு அல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ் ஃபயஸுப்புல்லாஹ் அத்வம் பிகைரி இல்ம். விசுவாசிகளே, அல்லாஹ்வை என்று அவர்கள் அழைத்துக் கொண்டு இருப்போரை நீங்கள் திட்டாதீர்கள். அதனால் அவர்கள் அறியாமையின் காரணமாக விரோதத்தில் அல்லாஹ்வை திட்டுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக குர்ஆனுடைய சூரத்துல் அன்ஆம் 108வது திருவசனம் இதை நமக்கு மிக தெளிவாக கோடிட்டு காண்பிக்கிறது. ஆக நாம் பிற மத சகோதரர்களுடன், சகோதரிகளுடன், சிறார்களுடன், முதியவர்களுடன் எந்த முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டல் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நாட்டில் பல பாகங்களில் ஏற்பட்டு வரும் வீணான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்த ஜம்இய்யத்துல் உலமா எடுத்திருக்கும் ஃபத்வா குழுவும் சமூக சேவை குழுவும் ஒன்று சேர்ந்து எடுத்திருக்கும் இந்த வழிகாட்டல்களை நம் நாட்டு முஸ்லிம்கள் பின்பற்றும் பட்சத்தில் இன்ஷா அல்லாஹு தஆலா தீனை இஸ்லாத்தை புரிந்து கொள்வது மிக இலகுவாக லேசாக அமையும் என்பதில் சந்தேகம் கிடையாது. எங்கள் எங்கு வாழ்ந்தாலும் இஸ்லாத்தின் போதனைகளை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். இஸ்லாமிய விழுமியங்களை மற்றவர்களுக்கு அறிய செய்ய வேண்டும். இஸ்லாமிய ஒழுக்க விழுமியங்களை கடைபிடிப்பதன் மூலம் பிறரது மனதை வெல்ல முயற்சித்தல் வேண்டும். இஸ்லாம் பற்றி தப்பிவிகாரங்களை நீக்குவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். நாட்டின் முன்னேற்றத்திற்கு என்றவரை பங்களிப்பு செய்ய வேண்டும். நாட்டு நலனின் பற்றுடன் நடந்து கொள்ளல் வேண்டும். கடமைகளில் பேணி நடந்து உரிமைகளை பெற்றுக் கொள்ளலாம். பிறரது மனதை புண்படுத்தாமல் உபத்திரம் செய்யாமல் வாழ படித்துக் கொள்ள வேண்டும். இனங்களுக்கிடையில் நல்லுறவை ஏற்படுத்த அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்களில் ஜம்இய்யத்துல் உலமா, வியாபார சங்கங்கள், மஸ்ஜிதுடைய இன்னும் ஃபெடரேஷன்கள் அல்லது தீனுடைய பணியில் தாவாவில் ஈடுபட்டிருக்கும் அமைப்புகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து எந்த முறையில் அந்தந்த ஊருக்கு பொருத்தமாக இந்த அல் ஹிவார் டயலாக் மாற்றம் மத தலைவர்கள், முக்கியஸ்தர்கள் மத தலைவர்களை அழைத்து இருந்து அன்பாக பண்பாக விஷயங்களை புரிந்து எப்படி எதிர் சக்திகளுடைய சூழ்ச்சிகளிலிருந்து இந்த நாட்டையும் முஸ்லிம்களையும் இந்த நாட்டு மக்களையும் பாதுகாத்து எதிர்காலத்துடைய முன்னேற்றத்துக்காக 30 வருட யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட எல்லோருமே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்பட்ட இந்த சோதனைகள் இருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் ஒரு பாசிட்டிவ் திங்கர்ஸ் ஆக மாற வேண்டும். எதையுமே அது நெகட்டிவ் திங்கிங்ல நாம் ஈடுபடும் பொழுது அதனால் பெரும் சோதனையும் கஷ்டங்களும் உண்டாகிறது. அதனால் நாம் ஒவ்வொருவரும் ஒன்றுபடுவோம். எந்த அடிப்படையில்? மனித நேயம் என்ற அடிப்படையில் ஒன்றுபடுவோம். இலங்கையர் என்ற, ஸ்ரீலங்கன் என்ற அடிப்படையில் ஒன்றுபடுவோம். நாம் எந்தெந்த கருத்துக்களில் ஒன்றுபட முடியுமோ, யூனிட்டி வித்இன் டைவர்சிட்டி, வேற்றுமைக்கு மத்தியில் ஒற்றுமையாக முடியும். பிற சமூகத்தவர்களுடன் வேற்றுமைக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்படுத்துவதற்கான ஒரு மெக்கானிசத்தை சவுதி அரேபியாவில் 2008 நடந்த முஸ்லிம் வேர்ல்ட் லீக்னால் நடத்தப்பட்ட ஒரு கான்ஃபரன்ஸ், அந்த கான்ஃபரன்ஸில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் மிக சிறப்பாக முஸ்லிம்களை வழிகாட்டுகிறது. இது சம்பந்தமாக ஒரு கொத்துபாவை கொல்பிட்டியில் நான் இந்த கான்ஃபரன்ஸில் கலந்து கொண்டதற்கு பிறகு 2008 நான் முன்வைத்திருக்கிறேன். அதையும் மக்கள் படிக்கலாம். இதை மிக முக்கியமாக மெத்தடாலஜி, எத்திக்ஸ் அண்ட் ரூல்ஸ் ஆஃப் டயலாக், இந்த வழிகாட்டல்கள், இது மிக முக்கியமாக உலகளாவிய ரீதியில் உம்மத்துடைய பெரும் பெரும் உலமாக்கள் ஒன்று சேர்ந்து இதுக்கு சில வழிகாட்டல்களை முன்வைத்திருக்கிறார்கள். அவைகளை தான் ஜம்இய்யத்துல் உலமா சாரம்சமாக நம் மத்தியில் முன்வைக்கின்றேன். இவைகளை எடுப்போம், பேணுவோம், வாழ்க்கையில் கடைபிடிப்போம். ஒரு உண்மையான முஸ்லிமாக, ஒரு உண்மையான தாயாக, ஒரு உண்மையான சிறுமியாக, ஸ்கூலாக இருக்கலாம், பள்ளிக்கூடமாக இருக்கலாம், பாதைகள் நடப்பதாக இருக்கலாம், விளையாட்டில் ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பங்களாக இருக்கலாம், எல்லா சந்தர்ப்பங்களில் இந்த அடிப்படைகளை பேணி நடக்க வல்ல அல்லாஹ் எம் அனைவர்களுக்கும் கிருபை செய்வானாக. வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.
For more lectures visit slhub.com.